டிரான்ஸ்வல் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இன்றைய நாளிலே தேவனின் புதிய கிருபைகளையும் புதிய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள இவ்வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். பலவிதமான பாரங்களை மனதிலே சுமந்து நிற்கும் நீங்கள் பார சுமையை இயேசுவின் பாதத்தில் வைத்துவிட்டு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள ஓர் சிறந்த வாய்ப்பு. பங்கு பெறுங்கள் இன்றைய வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியில்.
பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் வெளிப்படுத்தும் சேஷம் 19 அதிகாரம் 12 வசனத்தை ஒருமுறை கூட சிந்தித்து தொடர்ந்து 21 வசனம் வரை சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன் வெளிப்படுத்தும் சேஷம் 19:12. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே என்று வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. கிறிஸ்துவின் இந்த வருகையை எதிர்நோக்கித்தான் உலகத்திலுள்ள அனைத்தும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 4-18 வரையிலுமாக பயங்கரமான மகா உபத்திரவத்தின் காலத்திற்குள் இருந்தோம். கிறிஸ்து இந்த பூமிக்கு திரும்பி வந்து தனது ராஜ்யத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக இந்த உபத்திரவம் முடிவடைகின்றது. இயேசு திரும்பவுமாக இந்த உலகத்திற்கு வந்து நீதிமான்களை ஒருபுறமாகவும் அக்கிரமக்காரரை மற்றொரு பக்கத்திலேயும் நிறுத்துவார். நீதிமான்கள் பரலோகத்திற்கும் அக்கிரமக்காரர் நரகத்திற்கும் செல்வார்கள். தேவன் இவ்விதமான ஒரு திட்டத்துடனேயே செயல்படுகிறார் என்றும் அதனை கவனமாக பின்பற்றுகிறார் என்பதையும் அறியாமல் நாம் வேதத்தை படிக்க முடியாது. கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து தனது ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் முன்பாக மகா உபத்திரவம் ஏற்படும் என்பதையும் நாம் பார்த்தோம். கிறிஸ்து முதலாவது முறை இந்த உலகத்திற்கு வந்தபொழுது தனிமையாக சாதுவானவராக வந்தார். அப்பொழுது பாவிகளுக்காக மரிக்கின்ற ஒரு இரட்சகராக வந்தார். இந்த வசனங்களிலே கிறிஸ்து மகிமையுடன் திரும்பி வருவதை பார்க்கிறோம். பாவமான இந்த உலகத்திலே தனது கோபத்தை வெளிப்படுத்துகின்றவராக இனிமேல் வருவார். சாத்தான், பிசாசு, மனிதர்கள் அனைவரும் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். கிறிஸ்து தனது நீதியின் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் முன்னதாக அனைத்து அநீதியையும் நீக்கி போடுவார். வெளிப்படுத்தின விசேஷம் 4:1 வசனத்திலே வானம் திறந்திருக்க சபையின் பிரதிநிதியாக யோவான் பரலோகத்திற்குள்ளே சென்று மூப்பர்களாகிய சபை ஏற்கனவே அங்கே இருக்கிறதை பார்க்கிறார். இங்கு வெளிப்படுத்தின விசேஷம் 19 கிறிஸ்து வெளியே செல்லும்படியாக பரலோகம் திறந்திருக்கிறதை பார்க்கிறோம். அவர் ஏறி செல்கின்ற வெள்ளை குதிரை, யுத்த குதிரை. இயேசு இந்த பூமியிலே ஜீவித்த பொழுது ராஜாக்களின் வாகனமாகிய கழுதையிலே ஏறி சென்றாலும் கழுதை யுத்தத்தை அல்ல, சமாதானத்தை குறிப்பதாய் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவரை குறித்து சொல்லும் பொழுது உண்மை உள்ளவர் என்று அழைக்கப்படுகிறார். ஏனென்றால் அவர் தேவனின் திட்டத்தை நிறைவேற்றும்படியாக வந்திருக்கிறார். நாம் நம்பி சார்ந்திருக்கத்தக்கவர் அவர் ஒருவரே. அது மட்டுமல்ல, அவர் சத்தியமுள்ளவர் என்றும் அழைக்கப்படுகிறார். ஆம், அவரே சத்தியத்தின் அளவுகோலாக இருக்கிறார். நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவர் என்பதனாலே எல்லா சூழ்நிலைகளிலேயும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவரை நம்பலாம். அது மட்டுமல்ல, அவர் நமக்கு செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிற காரியங்களை நிச்சயமாகவே செய்கிறவராயிருக்கிறார். நம்மிலே பலர் பல சமயங்களிலே நாம் உண்மையற்றவர்களாய் காணப்படுவதனாலே அவரும் நமக்கு உண்மை உள்ளவராயிருப்பாரா என்று யோசிக்கிறோம். காலம் கடந்தாலும் அவர் உண்மை உள்ளவராயிருப்பார். ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்வார். நாம் நினைக்கிற நேரம், எதிர்பார்க்கிற நேரம் வேறு, அவர் திட்டமிட்டிருக்கிற நேரம் வேறு. அன்படினாலே அவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார் என்றால் அதை குறித்து நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. அவருக்காக ஸ்தோத்திரத்துடன் காத்திருங்கள். பலர் இன்றைக்கு முறுமுறுக்கிறவர்களாயிருக்கிறார்கள். கர்த்தர் எனக்கு சொன்னார், இன்னமும் செய்யவில்லை என்று முறுமுறுப்பார்கள். இல்லை பிரியமானவர்களே, அவர் செய்வேன் என்று சொன்னதை ஏற்ற நேரத்திலே செய்யும்படியாக அந்த காரியத்தை குறித்த கவலை, துக்கம், கேள்விக்குறி வரும் பொழுதெல்லாம் கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார், அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். அவருடைய கண்களை குறித்து சொல்லும்பொழுது அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல இருந்தன என்று வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 14:14 வசனத்திலேயும் தேவன் சபைகளின் நடுவே நியாயம் தீர்க்கிறவராக உலாவிக் கொண்டிருந்த பொழுது அவரது கண்கள் அக்னி ஜுவாலை போல இருந்தது. அது மட்டுமல்ல, அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன என்பது அவர் ஒருவர் மாத்திரமே இந்த பூமியை ஆளுகிறவர் என்பதை தெரிவிக்கிறது. அவரே இந்த பூமியின் சர்வாதிகாரியாக இருப்பார். இயேசு கிறிஸ்துவை நேசிக்காமல் அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அவர் சர்வாதிகாரியாக ஆட்சி செய்யும் அந்த காலமும் மிகவும் கடினமானதாக காணப்படும். கிறிஸ்துவே ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக காணப்படுவார். அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமும் எழுதியிருந்தது என்று வாசிக்கிறோம். சுவிசேஷங்களுக்கு இணைந்ததாக இங்கு அவருக்கு 4 நாமங்கள் கூறப்பட்டுள்ளது. முதலாவதாக ராஜாதி ராஜா என்பது மத்தேய சுவிசேஷத்தை குறிக்கிறது. மத்தேய சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவை ராஜாதி ராஜாவாக கூறுகிறது. இரண்டாவதாக உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர் என்பது மார்க் சுவிசேஷத்தை குறிக்கிறது. மார்க் சுவிசேஷத்திலே கிறிஸ்து தேவனின் பணிவிடைக்காரராக கூறப்பட்டிருக்கிறார். ஒரு பணிவிடைக்காரனை பொறுத்தமட்டிலே அவனது வம்சம் முக்கியமானதல்ல, அவன் நம்பத்தகுந்த அளவிற்கு உண்மை உள்ளவனா என்பதுதான் முக்கியமானது. உண்மையும் சத்தியமும் உள்ளவரா என்பதே முக்கியமானது. தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்பது யோவான் சுவிசேஷம் கிறிஸ்துவை இவ்விதமாக கூறுகிறது என்பதை நமக்கு தெரிவிக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 1:14 14 பார்க்க வேண்டும். வாசிக்கிறேன், யோவான் 1:14. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 14 பாருங்கள், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். 4 அறியப்படாத நாமம் என்ன? லூக்கா சுவிசேஷம் கூறுகின்ற தேவகுமாரன் என்பதே அந்த நாமமாக இருக்கலாம். இந்த நாமம் இன்று புகழப்படுவதற்கும் தூஷிக்கப்படுவதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இயேசுவை அறிவீர்களா? அப்போஸ்தலன் பவுல் தன்னுடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலே அல்ல, முடிவிலே தான் கொல்லப்படுவதற்கு சில காலங்களுக்கு முன்னதாக என்ன சொல்கிறார் தெரியுமா? பிலிப்பியர் 3:10, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் என்று சொல்கிறார். ஒருவனும் பிதாவையும் குமாரனையும் அறிய மாட்டான். தேவனை அறிந்து கொள்வதே பரலோகத்தை பரலோகமாக்கும். யோவான் 14:7 9 இவ்விதமாய் வாசிக்கிறோம், என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள், இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றான். 9 அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்கிறாய் என்று சொல்கிறார். திரும்பமாக மகா பிரதான ஆசாரிய ஜபத்திலே கிறிஸ்து இவ்விதமாய் ஜபிக்கிறார், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நாம் கிறிஸ்துவிடமாக வந்து பாவத்திலிருந்து விடுபட்டு அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் படிக்க ஆரம்பித்து விடுகிறோம். கிறிஸ்துவின் வருகை குறித்து வேறு சில காரியங்களையும் தொடர்ந்து பார்ப்போம். வெளிப்படுத்தின சேஷம் 19:13-16 வாசிக்கிறேன். இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. பரலோகத்திலுள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மது உள்ள ஆலையை மிதிக்கிறார். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. சர்வ வல்லமையுடைய தேவனுடைய உக்கர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிப்பதினால் அவருடைய வஸ்திரங்களில் இரத்தம் தெரித்திருக்கிறது. இது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 63:6 அழைத்து செல்கிறது. இது கிறிஸ்துவின் முதலாவது வருகையை குறிப்பிடாமல் 2 வருகையை குறிப்பிடுகிறது. இருப்பு கோலால் அவர்களை அரசாழ்வார் என்பது 2 சங்கீதத்திற்குள்ளே நம்மை அழைத்து செல்கிறது. அங்கேதான் நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன், கர்த்தரேனை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்பு கோலால் அவர்களை நோக்கி குயக்கலத்தைப் போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார் என்று வாசிக்கிறோம். 2 வருகையிலே கிறிஸ்துவனிடத்திலே காணப்படும் தேவ கோபம் அவரது 1 வருகையிலே காணப்பட்ட சாந்தத்திற்கு நேர் மாறானதாக இருக்கிறது. இந்த போதிலும் 2 தேவ கோபாக்கினை வெளிப்படுகின்றது. அடுத்ததாக பரலோகத்திலுள்ள சேனைகள் என்பது தூதர்களை குறிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரம் 17-18 வசனங்களை பார்ப்போம். பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன். அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து, நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சுயாதீனர் அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படிக்கு மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டான். மாம்சீக பிரகாரமாக வாழ்ந்தவர்களின் சரீரம் அழிக்கப்பட்டது. அர்மகதான் யுத்தத்தின் முடிவிலே ராஜாக்கள் மற்றும் பிரபுக்களின் சரீரங்களை உண்ணும்படி பிணந்தின்னி கழுகுகளுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. தேவனை எதிர்ப்பது ஆபத்தானது, ஏனென்றால் அவர் ஒரு நாளிலே நியாயம் தீர்ப்பார். கிறிஸ்துக்குள் பிரியமான அருமையான சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் அன்புள்ளவர் என்பதை அடிக்கடி நாம் கேள்விப்படுகிறோம், அதை குறித்து தியானிக்கிறோம். மிக நல்லது. ஆனால் அவர் நியாயாதிபதியாக ஒரு நாள் வரப்போகிறார், அவர் கோபமுள்ளவராய் ஒரு நாள் காணப்பட போகிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இந்த காட்சி நம்முடைய கண்களிலே எப்பொழுதும் இருக்கும் பொழுது நாம் அவருக்கு பிரியமாய் வாழ அவருடைய அன்புக்கு அடிபணிய நம்மை வழி நடத்துகிறதா இருக்கும். மனிதனுடைய இருதயம் எவ்வளவு கேடானது என்பதை வேதம் தெளிவாய் நமக்கு காட்டுகிறது. இப்பொழுது முதல் முறையாக நரகம் முழுவதுமாக திறக்கப்பட்டிருப்பதை பார்க்கப் போகிறோம். கவனியங்கள் வெளிப்படுத்தின சேஷம் 19 அதிகாரம் 19 முதல் வாசிக்கிறேன். பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறியிருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் கடைசி வரையிலும் தேவனோடு யுத்தம் பண்ணிக் கொண்டே இருக்கிறார்கள். தேவகுமாரனை எதிர்த்து யுத்தம் பண்ண தைரியம் கொள்கிறார்கள். பரலோகத்தில் இருக்கிறவர் நகைப்பார் என்று வேதம் சொல்கிறது. அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியுமே முதலாவதாக நரகத்திலே தள்ளப்படுவார்கள். இன்னமும் சாத்தான் நரகத்திற்குள்ளே தள்ளப்படவில்லை. அக்கினி கடல் என்பதை குறித்து 20 அதிகாரத்திலே நாம் சிந்திக்கப் போகிறோம். அடுத்ததாக வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் என்று பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தைகள் பட்டயம் போன்று இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. எபிரேயர் 4 அதிகாரம் 12 வசனத்தில் இதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று எபேசியர் 6 அதிகாரம் 17 வசனத்திலே பார்க்கிறோம். நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை ஏசாயா 11 அதிகாரம் 4 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பட்டயம் எதை குறிக்கிறது என்பதை வேதாகமம் தெளிவாக கூறுகிறது. இயேசுவின் வாயிலிருந்து வருகிற பட்டயம் அவருடைய வார்த்தைகளே. அவருடைய வார்த்தைகளே இந்த உலகத்தை சிருஷ்டித்தது. அந்த தேவ வார்த்தைகளே நம்மை ரட்சிக்கிறது. அந்த வார்த்தைகளே இந்த பூமியின் முடிவு நாட்களிலே பொல்லாதவர்களை அழிக்கப் போகிறது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு அருமையான சகோதரனே அருமையான சகோதரியே, அந்த அழிக்கும் வார்த்தைகள் நம்மை தேடி வரும் முன்னதாக அவருடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கு ஜீவன் கொடுக்கிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை குறித்து சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார்? சங்கீதம் 19:7 வசனம் முதல் பாருங்கள். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. வசனம் 10 பாருங்கள். அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமுள்ளதுமாயிருக்கிறது. உங்களில் அநேகருக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் தெளி தேனிலும் மதுரமாயிருப்பதனாலேதான் தொடர்ந்து இந்த வேதாராய்ச்சி நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய வார்த்தை தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையையும் அது உயிர்ப்பிக்கும், உங்களை அது ஞானியாக்கும், அது மட்டுமல்ல உங்கள் இருதயத்தை அது சந்தோஷிப்பிக்கும், அது உங்களை தூய்மைப்படுத்தும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையிலே தந்தருள்வாராக. ஆமேன்.
சூராஜனுக்கு எழில் மாட்சிமை வளர்வாய்வரே, எங்கும் புகழ் சூராஜனுக்கு எழில் மாட்சிமை வளர்வாய்வரே. உங்களை அல்லவும் உண்மை வேதம் காக்கும் உயர் வீரர் எனவே பத்தரோது வீரர், எங்கும் புகழ் சூராஜனுக்கு எழில் மாட்சிமை வளர்வாய்.
அன்பான நேயர்களே, இன்று நீங்கள் கேட்ட நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை சிலர் கடிதம் மூலம் எங்களுக்கு தெரிவிக்கிறீர்கள், அநேகர் நீங்கள் தெரிவிப்பதில்லை. தயவாக உங்கள் கருத்துக்களை ஓர் தபால் அட்டையிலோ அல்லது தொலைபேசி மூலமோ எங்களுக்கு தெரிவித்தால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசியாக கட்டளையிட்டேன். எரேமியா 1:5. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசியாக கட்டளையிட்டேன். எரேமியா 1:5.